السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجس فاهجر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணியத்துக்கும் மதிப்பிற்கும் அடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாரும் பேரவர்களால் 11ஆம் நாள் தராவிகை தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருந்த அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திரப்படுவானாக. இந்த இரவுகளில் அவன் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்றோர்களையும் நம்முடைய பேர்களையும் இணைத்தரு புரிவானாக. கணியத்துக்குரியோர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்களிலே ஒருவர் அப்துல்லா என்று இருந்தார். அவருக்கு கழுதை என்பதாக எல்லோரும் பெயர் சூட்டியிருந்தார்கள். அவர் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திற்கு வந்து பெருமானரை கவலை இல்லாமல் சிரிக்க வைப்பார். அவர் அடிக்கடி குடிப்பார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தண்டனையாக 80 சவுக்கடிகள் பலமுறை வழங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் அலில்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு மனிதர் திரும்ப திரும்ப குடித்து விட்டு வந்து பெருமானாரத்தில் அடி வாங்குவதை பார்த்த மனிதர் சொன்னார், அல்லாஹும் மல் அழிந்து யா அல்லாஹ் இவரை சரிப்பாயாக என்பதாக துஆ செய்தார். அதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தல்அனூஹு ஃவல்லாஹி மா அலிம்து அன்னஹு யுஹிப்புல்லாஹ ரசூலஹு. அவரை நீங்கள் சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ் ரசூலை பிரியப்படுகிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். மக்களால் கழுதை என்று பேசப்படுகிறார், அடிக்கடி குடிக்கிறார், பாவத்திற்கு தண்டனையும் பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார், எனவே அவரை நீங்கள் தவிக்காதீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், பல பாவங்களால் சூழப்பட்ட நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அல்லாஹ்வையும் நாம் நேசிப்போமேயானால் நிச்சயமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு உரிமை பெற்றவர்கள் ஆகும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு செய்வாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திர தொடரிலே அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் இந்த தலைப்பிலே சில செய்திகளை நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் 5 திருவசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்றது. அதற்கு பிறகு பல நாட்களாக பல மாதங்களாக அந்த தொடர்பே கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஒரு நாள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கும் பூமிக்கும் ஒட்டாமல் தோன்றி, யா யுவல் முத்தஸ்ஸிர் கும் பாந்திர் வரப்ப கபக்கப்பிர் ஒரு தியாப கபத்தர் வர்ஜித்த பகஜூர் என்ற இந்த வசனத்தை அருணினார்கள் என்று நாம் பார்த்தோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் எழுந்திருக்கு மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விடுகிறார்கள். ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம், திங்கட்கிழமை பெருமானாருக்கு வகி வந்திருந்தது. அன்பே கதீஜா அம்மையார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா அம்மையார் அவர்களும் அல்லாஹ்வை தொழுதார்கள். அதன் பிறகு வீட்டிலே ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியோ ஹதீஜா அம்மையார் தொழும் போது பார்த்து விட்டார்கள். இது என்ன புதிதாக நீங்கள் தொழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஹதீஜா அம்மையார் சொன்னார்கள், உங்களது சகோதரருக்கு வழி வந்திருக்கிறது, அல்லாஹுடைய ரசூலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனவே நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களே கூறினார்கள். அப்போது ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 9. அவர்கள் சொன்னார்கள், நான் சின்ன பிள்ளை, இது சம்பந்தமாக நான் எதுவும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன், என்னுடைய தகப்பனாரிடத்தில் கலந்து நான் முடிவு செல்கிறேன் என்று கூறினார்கள். அபூ சாதிபடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரிடத்தில் சொல்றதா இருந்தால் வேண்டாம், உங்களுடைய தகப்பனிடத்தில் சொல்வதா இருந்தால் வேண்டாம், ஏனென்றால் இந்த செய்தி நான் ரகசியமாகவே வைக்க விரும்புகிறேன், தகப்பனார் காதளவுக்கு எல்லாம் எட்ட வேணாம், பிரியமிருந்தா எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டா வேண்டியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் முழுவதும் இருந்தார்கள். செவ்வாய்க்கிழமை கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் ரசூலாக ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை அடைந்தார்கள். தகப்பனாருக்கு தெரியாமலேயே சில நாட்கள் இருந்தது. ஒரு நாள் யதார்த்தமாக அவருடைய வீட்டிலே தொழுகிற பொழுது அபூ தாலிப் கண்டுபிடித்துக் கொண்டார்கள், என்ன புதிதாக என்னமோ செய்கிறார். அப்போது உள்ள நிலைமை அனைத்தையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகப்பனாரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். கேட்டவுடனே அபூ தாலிப் சொன்னார், உன்னுடைய சகோதரருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு நீ கொடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு நீ கொடு என்பதாக தகப்பனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கண்டிக்கவில்லை, அதற்கு மாற்றமாக நீ உன்னுடைய சகோதரருக்கு ஒத்துழைப்பாக இல்லை என்று கூறினார்கள். அதனால் மிக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மூன்றாவதாக பெருமானாருடைய மகன், வளர்ப்பு மகன் என்று நாம் சொன்னமே, ஜெயித் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் அப்பொழுது வயசு 8. அவர்களுக்கு ஹதீஜா அம்மையார் அவர்கள் தொழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதும் புதுமையாக தெரிந்தது. உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றாவது நபராக இஸ்லாத்தில் அவர்கள் இணைந்தார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக சிரியாவிற்கு சென்றிருந்தார்கள். சிரியாவிலே அவர்கள் படுத்திருக்கும் போது ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவில் யாரோ ஒரு துறை வந்து, அபூபக்கரை உங்களுடைய தொடையை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அபூபக்கர் சித்தீக்லாசன் தொடையை காட்டினார்கள். அதை பார்த்துவிட்டு அந்த துறவி சொல்கிறார், கடைசியாத நபியினுடைய நீர் நண்பர் என்பதற்கு அடையாளம் தொடையிலே இருக்கிறது என்று சொன்னார். கடைசியாத நபியுடைய நண்பர் என்பதற்கு அடையாளம் உங்களுடைய தொடையில் இருக்கிறது என்று சொல்லி கனவு அவர்களோடு கலைந்து விட்டது. கனவுதான் கலைந்து விட்டது. பெரியாவுடைய வேலையை முடித்துக் கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதன்கிழமை மக்காவிற்கு வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி அறிவிப்பு கொடுக்கிறார்கள், அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், சிரியாவில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் சொல்லவில்லை, அவர்கள் மக்காவிற்கு வந்து பெருமானாரை சந்தித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், முகம்மதே, நீங்கள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். நீங்கள் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருயத் கல்லதி ரைதஹா ஃபிஷா, சிரியாவில் நீர் கண்ட கனவு ஆதாரம் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிர்ச்சி அடைந்து போயிட்டார்கள். சிரியாவிலே கண்ட கனவு அது அங்கு இருந்து பக்கத்தில் இருப்பவருக்கு கூட அந்த கனவு தெரியாது. தூங்கும் பொழுது கனவு கண்டால் பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியுமா? அந்த கனவு பக்கத்தில் உள்ளவருக்கு கூட தெரியாது. ஆனால் மக்காவில் இருக்கிற முகம்மது நீ கண்ட கனவுதான் ஆதாரம் என்று சொல்கிறார்களே, அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள். ஏற்றங்கள் கையே இருந்ததா இதாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கரிமாவை சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விட்டார்கள். இப்படியே படிப்படியாக செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி ஒவ்வொருவராக வர தடைப்பட்டார்கள். அதிலே அபூ தர்ருல் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூன்றாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்கிறது. அபூ தர்ருல் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கிராமங்களே வாழக்கூடியவர். எப்படியோ இந்த செய்தி கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரனை அனுப்புகிறார். மக்காவுக்கு போய் விசாரிச்சுவாங்க, இந்த மாதிரி நபி என்னும் பேச்சு நடமாடுகிறதா, போய் விசாரித்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார். ரகசியமாக இருக்கட்டும், செய்தி வெளியில் தெரிய வேண்டாம். அபுதபிப்பார்கள் அவருடைய சகோதரர் வந்து விசாரித்துவிட்டு விஷயம் உண்மைதான் என்ற அளவுக்கு போய் சொல்லிவிட்டார். உடனே அபுதபிப்பாரி அவர்கள் கிராமத்திலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு போகிறார்கள். வந்து யாரிடத்தில் விசாரிப்பது, யார் அந்த நபி, அந்த நபி எங்கு இருக்கிறார், ஒன்றும் தெரியவில்லை. காபத்துல்லாவிலேயே அன்னைக்கு புறம் உட்கார்ந்திருந்தார். யாரிடத்திலும் செய்தியை நாம் பகிரங்கப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார். வர்றவங்களை எல்லாம் முறைக்கு முறைக்கு பார்க்கிறார், யாரும் அவரிடத்தில் பேச்சு கொடுக்கல, யாரும் வந்து வரவும் இல்லை. அப்படியே அங்கு இரவு புறாமே அங்கு படுத்திருந்தார். எங்கேயும் செல்லவில்லை, ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு அவர் அங்கே இரவு புறம் படுத்திருந்தார். மறுநாள் காலையில் ஹசரத் அலிகள் தான் வந்தார்கள். அலியை பார்த்த உடனேயே ஒரு மாதிரியாக இவருக்கு இவர்கிட்ட கேட்கலாமா என்று எண்ணம் தோன்றுகிறது. சரி, தெரியாம யாருக்கும் கேட்கக்கூடாது என்று அலிரலில்லாவின் பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தார். அன்னைக்கு புறம் அலிரலில்லா கூடவே சுத்தி சுத்தி வந்தார். ஆனால் அதை எதையுமே கேட்கவில்லை. அன்னைக்கு ராத்திரியும் இரண்டாவது நாளாக சம்சம் பண்ணியினை குடித்துக் கொண்டு இரண்டாவது நாளும் அவர் தூங்கி விட்டார். மூணாவது நாள் எழுந்திருந்து காபாவுடைய வளாகத்தில் காண்பிக்கிறார். அலிரலில்லா தனக்கும் வந்தார்கள். என்ன நேரத்திலிருந்து நாங்க பாக்குறேன், என்ன நீங்க பால பண்ணிக்கிட்டே வருவீங்க, யாரு நீ, செய்தி சொல்ல உன்னை ரகசியம் அழைச்சு போய் நான் ஒரு விஷயத்த உன்ட கேட்டேன். அல்லா மேல சத்தியமா, அந்த காபாவுடைய ரப்பு மேல சத்தியமா, இந்த செய்தி உனக்கு பிரியமா இருந்தா சொல்லு, இல்லண்டா நீ ஒதுங்கிக்கோ. இது யாசி நீ கேட்டீங்க, நான் கேட்ட கேள்வி யாசின் சொல்லக்கூடாது, கேள்வி கேட்க போறேன், நீ பிரியமா இருந்தா அதுக்கான பதில சொல்லு, இல்லன்னா இந்த செய்தி யாசின் சொல்லக்கூடாது, காபாவுடைய ரப்பு நீ சத்தியம் சொல்லி சொல்லு நான் சொல்றேன். அலிரலிலாத்தனன் அவர்கள் சத்தியமாக, நான் நீங்க என்ன கேட்கிறீர்களோ தெரிந்தால் சொல்கிறேன், எல்லையானால் ஒதுங்கிக் கொள்கிறேன். கடைசிகால நதி வந்து போதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அலிரலிலாத்தனன் அவர்கள், நான் அவரை கொள்கையுமா கொண்டிருந்தேன், நாங்கள் மூவரு இதுவரை இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னவுடன், சரி நல்லது, என்னை அழைத்து போக முடியுமா, அந்த நதி என்னிடத்தில் காட்ட முடியுமா என்று கேட்டார். வாங்க நான் அழைச்சி போறேன். ஆனால் அவற்றில் நான் போகும்போது என் பின்னால் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் போய்கிட்டே இருப்பேன், திடீர்னு எதிரி எவனால் வந்தா என் கேசில் உள்ள தண்ணீரை கொட்டுற மாதிரி அப்படி நிற்பேன். அப்பாரன் நீங்க ஒரு ரூட்டை மாற்றிட்டு வேற எங்கேயாவது போயிருங்க, அவன் போன பிறகு திருப்பி நீ தொடர்ந்து வாருங்க என்பதாக சொன்னார். அதில் தடிய இல்லாதன சொன்னார்கள். அதன்படியே அவர் பின்னாலேயே வந்தார், ஃபாலோ பண்ணிக்கொண்டே வந்தார். இடையில ஒரு எதிரி வந்தான், அந்த நேரத்தில் தண்ணீரை கொட்டுவதற்கு வந்து பாசாங்கிறார். எதற்கு சூழல் இருந்தால், இந்த இஸ்லாம் எவ்வளவு ரகசியமாக அது செயல்படிவுக்கு வருகிற பொழுது எவ்வளவு திறமத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக பெருமானாருடைய பிரச்சாரம் இப்படி இருந்தது. கடைசியில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனேயே பெருமானார் கேட்டார்கள், நீங்க யாரு, நீங்க யாரு, எந்த குடும்பம், எந்த கிராமம், எந்த ஊர், நீங்க யாரு என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், விபாரி அபூதருள் விபாரி, இன்றும் அவருடைய பேர் அப்படித்தான், அபூதருள் விபாரி பெரிய வார்த்தை, விபாரி என்ற குடும்பத்தை சேர்ந்தவன். ஏனென்றால் விபாரி என்பவன் கொள்ளை கூட்டத்திலே பேர் போனவன். மக்காவுள்ள புள்ள அழுதுச்சுன்னா உன்னை விபாரிட்ட பிடிச்சு கொடுத்துருவான் சொன்னா அழுது இருக்கிறோம். அவ்வளவு பயங்கரமான சம்பத்தாக கொள்ளக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். அது வந்து பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் விபாரி, பயங்கரமான கொள்ளக்கார கூட்டத்திலிருந்து ஒரு விசாரத்தை ஏற்கிறார் என்றவுடன் பெருமானாருக்காக சொன்னார்கள், அல்லா நாளுக்கு நாடு காணோம், அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கிறார். கொள்ளை கூட்ட தலைவன் அபூதர் விசாரத்தை ஏற்கிறார் என்றவுடன் பெருமானாருக்காக ஆரம்பத்தில் செய்தி இன்னும் வெளியிலேயே வரவில்லை, அதற்குள்ளே எப்படியோ ரூட்டை கண்டுபிடித்து வந்து இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றவுடன் நாயன் சொல்லதால் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார்கள். அவர்கள் மிக சந்தோஷத்தோடு அவர்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதன் பிறகு அபூதர் விபாரி அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன் பிறகு கூட்டத்திற்கு சென்று கொள்ளைக்காரர்கள் அத்தனை பேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தந்தி பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று தக்பீர் முழக்கம் எங்கிருந்தோ கேட்கிறது. மக்காவுக்கு நம்ம போகும் பொழுது ஆரம்பமாக ஹஜ்ஜி போன அந்த காட்சியை பார்க்கலாம். முதல்ல போறவங்க திடீர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சத்தம் போட்டு உட்கார்ந்த உடனே இருக்கிறவங்களெல்லாம் ஆச்சரியமா பார்ப்போம், திடீர்னு அன்புல காலம் வந்துருச்சா, அச்சுடைய காலம் வந்துருச்சா என்று அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாடி நீங்க போய் பார்த்து தக்பீர் சொல்லி தல்வியா சொல்லி கொண்டு போனால் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பார். அதுபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு மதினாவில் இருக்கிற பொழுது திடீர்னு தக்பீர் முழக்கம் பார்த்தா ஊரா கடா மீசை வைத்துக் கொண்டு கடாமுடிகளை வைத்துக் கொண்டு கிராமத்தார்கள் குப்பத்தார்கள் வருகிறார். ஆனால் அத்தனைவர்களும் சுத்தமாக தக்பீரை சொல்லிக் கொண்டு வந்தார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ ரிஃபாரி கொள்ளையர்கள் வருகிறார், ரிஃபாரி கொள்ளையர்கள் வருகிறார் என்றார்கள். அந்த கொள்ளைக்குறர்கள் அத்தனை பேர்களும் தாக்கி எடுத்துக்கொண்டார். அது மதினாவில் நடந்தது. இப்பொழுது மக்காவிலே முதலாம் நபராக மூன்றாவது நபராக அப்துல் கஃபாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டவுடன் சொன்னார், யாரோ சொல்லலாம், நான் போய் மக்காவில் நின்று பகிரங்கப்படுத்த போறேன். சல்லல்லாஹு வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அவசரப்பட வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், நீ சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். சரின்னு சொல்லிட்டு போனவர் மக்காவில் போய் நின்றுட்டு மக்களுக்கு மத்தியில் அஷத் அல்லா இல்லா அல்லா வாஷத் முகமது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். சொன்ன உடனே தெரிஞ்சிச்சு யாவா ஏதோ ஒரு முயற்சி தனியா நடக்குது என்று தெரிஞ்சு அங்க பொட்டுச்சு எல்லாருக்கும் அங்க நின்று அத்தனை பேர்களும் ஒரு மூட்டை தேடி அடிக்கிறாங்க. அடிக்கும் போது யதார்த்தமா அப்பா சுல்லாங்க இருந்து வந்தாங்க. அப்பா பார்த்துட்டு யாருன்னு பார்த்துட்டு யாரடா நீங்க அடிக்கிறீங்க, ரிஃபாரி கொள்ளையன் அடிக்கிறீங்க, ரிஃபாரி கோட்டத்தினர் அடிக்கிறீங்க, என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க சிரியாவுக்கு ஏங்க ஒரு சாமான கொண்டு போக முடியுமா, அவன் பூராட்டையும் கொள்ளை எடுத்துருவான், யார போய் நீங்க அடிக்கிறீங்க, சிரியாவுக்கு நீங்க போகணும், வருஷத்துல ரெண்டு தடவை விளையாட்டு போகணும், இந்த கொள்ளக்காரன் உங்களை உயிரோட விட மாட்டாண்டா, யார நீங்க அடிக்கிறீங்க என்று சொன்னார்கள். உடனே எல்லாரும் விலகி விட்டார்கள். அடி வாங்கிய நிலையில அபூதர்கள் ரிஃபாரி திருந்தினார்களா, இல்லை, அந்த ஒரு நாள் கம்கம் தண்ணீரை குடித்துக் கொண்டே மக்காவில் படுத்திருந்தார்கள். மறுநாள் காலையில் எல்லாரும் கூட்டி உடனே அவரால் அந்த ஈமானை மறைக்க முடியவில்லை, அந்த ஒளி உள்ளே புகுந்து விட்டார். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உடம்பு பூராமே ரத்தம் எல்லாம் ஊடுருவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு காலத்தில் கூறுவார்கள், இந்த இஸ்லாம் மட்டும் ஒருத்த மனசுல பூந்திருக்குன்னா ரத்தம் எல்லாம் சூடாக ஆரம்பிடும், அது அதை விட்டு வெளியாகவே வெளியாகாது என்று சொல்வார்கள். அது போன்ற அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாளும் ஓங்காரமான ஓத்திரையில் ஆயிலாக இல்லல்லாம் திரும்பவும் அடி திரும்பவும் அதே அப்பாத்திரம் எல்லாத்தினம் மீட்டு அவர்களை தயவு செய்து நீங்கள் ஊரிவிட்டு போய்விடுங்கள் என்பதாக அங்கே இருக்க விடாமல் பெட்டியை பெட்டி அனுப்பிவிட்டார்கள் என்பதாக வரலாற்றினை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போனது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யார் யாரெல்லாம் அவர்களிடத்தில் வியாபார விஷயமாக பேசுவார்களோ, அபூபக்கர் கொஞ்சம் பெரிய மனிதர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் இணைந்தியா தோழர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி பற்றி எப்படி ஒரு நல்ல அபிப்ராயம் மக்காவில் இருந்ததோ அதே போன்று அபூபக்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்ராயம் உண்டு. எனவே வியாபாரிகள் அவர்களிடத்தில் ஆலோசனை செல்வார்கள், குடும்ப பிரச்சனைகளை பேசுவார்கள். எனவே பெரிய பெரிய மனுஷர்கள் எல்லாம் பேசின பொழுது அவர்களிடத்தில் எல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார். உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் உல் அஃபான் அஃபாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நேற்று நான் சொன்னேன் பேர்களை சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொள்ளுங்கள், நான் புஸ்ராவுடைய கடைத்தெருவிலே ஜாமா வாங்கிட்டு இருந்தேன். நேற்று புஸ்ராவுடைய கடைத்தெருவிலே ஜாமா வாங்கி கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு துறவி வெளியில வந்து நேற்று நடந்த செய்தி, நான் கடைத்திரளை சாமான் வாங்கிக் கொண்டிருந்தேன், திடீர்ந்து ஒரு துறை வந்து உங்களை யாரும் மக்காக்காரங்க இருக்கிறாங்களான்னு கேட்டான். உடனே நான் சொன்ன, நான் இருக்கிறேன் போனேன். போனேன் அவன் கேட்டான், முகம்மது வெளியாயிட்டாரா, முகம்மது வெளியாயிட்டாரான்னு கேட்டான். எந்த முகம்மது சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். அதாப்பா முகம்மது அப்துல்லாஹி அப்துல் முத்தலி, சரியாக பேரை சொல்றார், முகமது பின் அப்துல்லாஹி பின் அப்துல் முத்தலிப் வெளியாயிட்டாரா, அப்படி ஒன்றும் தெரியலையே, சரி வெளியா இருக்கணும், இந்த இப்போ அவருக்குள்ள நேரம் வந்து வெளியாயிருக்கணும், மற்றவங்களுக்கு ஈமான் சொல்லி அனுப்புறாரு, மற்றவங்க ஈமான் உள்ளதுனா நீ முதல்ல ஈமான் எடுக்கும் என்பதாக அந்த துறவி சொல்கிறார். தலஹத்துன் உபைதுல்லா வந்து மக்கால் வந்து விசாரிச்சு பார்த்தா, ஆமா ரசூலுல்லா மதம் மாறிவிட்டார், மக்கள் எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லா மதம் மாறிட்டார், அவங்க மதத்தெடுத்து மாறித்தார் என்று பேசிக் கொள்றார். சபா முகமது, சபா முகமது, முகமது மதம் மாறித்தார். உடனே இவருக்கு புரிஞ்சது இவர்தான் என்று தன்னுடைய நண்பர் அபூபக்கர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு தொடர் சொல்ல கேட்டேன் உண்மைதானா, அபூபக்கர் சொன்னார்கள், நான் ஏற்கனவே காட்டி ஏற்றுக்கொண்டு இருக்கேன், என்னை விட முத்திக்கிட்டியா சொன்ன வார்த்தையை வரலாற்றில் எழுதுகிறார்கள். என்னிடம் முந்திட்டியா என்று துறவி சொன்னா, நீ முதல்ல இஸ்லாத்தியர் சொன்னான் எனக்கு முந்திட்டியா என்று சொல்லிக்கொண்டு என்னை அவர்களிடத்தில் அழைத்துக் கொள்கிறா என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்லி இந்த செய்தியை சொன்ன பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே தங்கம் போட்டு ஜொலிக்கார். ரொம்பவும் சந்தோஷமாக அல்லாஹ் என்னுடைய இந்த தாவத்தை கபூச்சிகள் நான் பிரபலமாக்கிறார், யாரின் வாயிலாக பிரபலமாக்கிறார் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களை, இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் வெளியிலே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் பெருவாரியான முறையில ரகசியமாகத்தான் வைத்திருந்தார்கள். திடீரென்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை அர்க்கம் தாருல் அர்க்கம் அர்க்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதனையை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ரகசியமாகவே இருந்தார். 3 வருடங்கள் செய்தி கேள்விப்பட்டு வருபவர்களுக்கு மட்டும் இஸ்லாத்தை சொல்வது, அவர்களுக்கு மட்டும் இஸ்லாமிய பணிகளை அறிவிப்பது என்ற ரீதியிலே 3 வருடங்கள் ஓடின. 3 வருடங்கள் கழிந்தவுடன் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் வசனத்தை அருளினார். வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் இதை பகிரங்கப்படுத்துங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், பகிரங்கப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா உத்தரவை பிறப்பித்தான். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாவிலே வந்து அழைப்பு கொடுத்தது நமக்கு தெரியும். மக்களை எல்லாம் கூப்பிட்டார்கள், சஃபாவிற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். மக்காவாசிகள் அத்தனை பேரும் சஃபாவிலே திரண்டார்கள். முன்னால் நிறுத்தி கொண்டு கேட்டார்கள், இதற்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய படை வந்து உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவேன் நம்புவீர்களா? எல்லோரும் பலா ஆம் நம்புவோம் ஆம் நம்புவோம் என்று சொல்றார்கள். ஏன் நம்புவீர்கள்? நீங்கள் அல் அமீன் அல் சாதிக், உண்மையாளர் நம்பிக்கையாளர், எனவே நீங்கள் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ சொன்னார்கள், அதைவிட மிகப்பெரிய படை பெரிய வேதனை வருவதிலிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன். லாயிலா இதெல்லாம் முகமது ரசூலுல்லாஹி என்று சொல்லிவிடுங்கள், இந்த பல தெய்வ கொள்கையை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார். சொன்ன உடனேயே அத்தனை பேர்களும் நிலைமை மாறிவிட்டது. தங்களுடைய தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னவுடன் அப்படியே நிலைமை மாறிவிட்டது. முதல் முதலாக பெருமானாருக்கு எதிர்ப்பு கணையை தொடுத்தது அவருடைய பெரிய தந்தை அபுல் லஹபு தான். அபுல் லஹப் அத்தப்பல்ல தாய்கள்லையாம் அரிஹாதாக்க மாட்டனா, நீ நாசமா போவர், இதுக்காகவே எங்களை கூப்பிட்டார், இதுக்காகவே எங்களை கூப்பிட்டா என்று வாயினால் பேசியது ஒரு மட்டுமல்லாமல் மண்ணை வீசி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் மீது எரிந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய 2 மகள்களையும் தலா கூடுமாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான். அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை மனம் முடித்திருந்தது. ஏற்கனவே நாம் சொன்னோம் தலா கூடப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், ஒரு மனிதன் கூட எனக்கு ஒத்துழைப்பு இங்க யாரும் இல்லையா? ஒரு மனிதன் கூட நான் சொல்லக்கூடிய தகவல் சரி என்று சொல்வதற்கு யாரும் இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது ஒரு சிறுவர், ஒடிந்த சரீரம் வெளிந்த உருவம் ஒரு சிறுவர், ஆம் அந்த 9 வயது சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். நான் இருக்கிறேன் தோல் கொடுக்க என்றார். அவருடைய தந்தையார் சொல்லியிருந்தால் அல்லவா முகமதுக்கு நீ ஒத்துழைப்பாக இரு என்று. எனவே அந்த பெரும் கூட்டத்திலே அலி ரலியல்லாஹு எழுந்திருக்கிறார்கள், நான் உங்களுக்கு தோல் கொடுக்கிறேன். சொன்ன உடனே எல்லாம் கைபட்டு சிரிக்கிறார்கள். ஆ பாரப்பா, சரியான உதவி இவருக்கு கிடைச்சிருச்சு, பாரப்பா இவருக்கு சரியான உதவி கிடைச்சிருச்சு என்று சிரிக்கிறார்கள். என ஒரு கொடிப்படை எழுந்திருச்சு உதவிக்கிறாங்களா, மத்த யாருமே இங்க வரல, அதனால இவருக்கு கிடைச்ச ஆளை பார்த்தா என்ற உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தார். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டார்கள். அதன்படி கால போக்கிலே ஒவ்வொரு வகையாக அவர்கள் மக்களுக்கு ஆலோசனை பல யுக்திகளை கையாளுகிறார், பிரச்சாரத்தினுடைய பல யுக்திகளை கையாளுகிறார்கள். அதன் பிறகுதான் ஒரு நாள் பெருமையான ஆட்களை எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு உங்களிடத்தில் முக்கியமாக பேச வேண்டும் என்று முக்கியமான ஆள்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்தில் உட்கார வைத்து அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக வந்து பெருமானார் மீண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்வார்கள், உண்மை கொண்டு நாங்கள் நம்புவதற்கு தயார்தான், ஆனா உங்கள்கிட்ட வர்ற பயலும் பூரா அடிமையும் உதவாக்கரையும் கொடியனுமாகத்தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்தது பூராமே அடிமைகளும் கொடியவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள். 1-2 நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் அதை மறைவாக வைத்திருந்தார்கள், அதனால் பகிரங்கப்படவில்லை. பகிரங்கமானதெல்லாம் அடிமைகளும் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்களோடு எங்களை நீங்கள் சமமாக நடத்துவீர்கள், அதனால் தான் நாங்கள் பின்தங்குகிறோம் என்ற உண்மையை ஒரு சிலர்கள் சொன்னார்கள். அப்போது நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாக நடத்த மாட்டேன் என்று சொன்னார். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்று ஒரு கண் தெரியாத சஹாபி அங்கிருந்து வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக அப்படி அல்லாஹ்வே குர்ஆனில் சொன்னான், உதூ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், மக்களின் மக்களை நீங்கள் இஸ்லாத்தினால் அழையுங்கள், தந்திரமா அழைப்பு. முதல் இப்பாயும் தந்திரம், இரண்டாவது தான் உபதேசம், மூன்றாவது அவர்களுக்கு வாதங்கள் புரியலாம். விவாதம் என்பது மூன்றாவது அடிப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதல்ல தந்திரமாக அடையுங்கள். எனவே பெருமானார் தந்திரமா எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் உங்களோடு அவர்களை சமப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு உரிய மரியாதை தருவேன் என்று சொல்லி பேசிக் கொண்டு தாரி முடிகிற நேரத்தில், வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்திலே தாரி உடைந்த கதையாக அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விடுகிறார். அவர் ஒரு கண்ணு தெரியாதவர், சாதாரணமாக பார்ப்பதற்கும் லட்சணமானவர் அல்ல, ஆனால் ஏழையும் கூட. அவர் வந்து முகம்மதே அல்லாஹ்வுடைய வேதம் எதுவும் வந்திருக்கிறதா எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். எப்படி இருக்கும் பெருமானார், ஆஹா எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இவர் தலை காட்டுறாரு, நான் ஏழைகளை உங்களோடு சமப்படுத்த மாட்டேன், உங்களை நான் எப்படியாவது உன் உயர்வாக வைத்திருப்பேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த மதிலுக்கு அவர் வந்துட்டாரே என்று நினைப்பார்களோ இவர்கள் நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முகம் கொஞ்சம் வாட ஆரம்பித்தது, கொஞ்சம் வாட ஆரம்பித்தது. உடனே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை அருளினான், அம்மா மனித்தவனா பான் தலவு கசத்தா. நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 100% ஒரு சதவீதம் எங்காவது கொஞ்சம் சரிவு தெரியுமானால் உடனடியாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒழுக்கத்தை உண்டாக்குவான் என்று அந்த முறையிலே உடனே திருவசனம் அருள்கிறது. ஒரு ஏழை இஸ்லாத்தை பற்றி கேட்கிற பொழுது முகம்மதுடைய முகம் வாழலாமா, முகம்மதுடைய முகம் வாழலாமா, பணக்காரரை கண்டால் முகம்மதுக்கு திருப்தியாக இருக்கிறதா, அந்த பணக்காரர்கள் ஈமான் கொள்வார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம், இந்த ஏழை ஈமான் கொள்ள மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்பதாக அல்லா பண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குர்ஆனில் இடம் பெற்றிருக்கிறான். எண்ணி வந்தால் மூன்றாவது சூரா அபத்த வசவல்லா. முகம்மது கருத்து விட்டார், முகம் கருத்து விட்டார். எதற்காக வேண்டி அல்லா என்றால் அழைப்பதற்காக வேண்டித்தான், சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, வெறும் கணக்கு புகழி சேர்ப்பதற்காண்டி அல்ல, முகம் கழுகிறது எதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு அழைப்பதற்காண்டித்தான். எப்படியாவது இந்த ஆள்களை நாம் வழிபடுத்திடலாமா என்று விதியில் தான் பெருமாள் கருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக அழைப்பதற்காண்டி முகம் கருத்தது கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை. இல்லை, என் வழியில் தான் நீங்கள் செய்கிறீர்கள் சந்தேகம் இல்லை, ஆனால் அப்போவும் உங்கள் முகமும் மாறி இருந்தது கூட. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனியாகவும் கூட்டாகவும் ஒரு குழுவாகவும் தனி குடும்பத்தாராகவும் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள். இன்று நீங்கள் மக்காவிற்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், மக்காவிற்கு நீங்கள் போனால் பார்க்கலாம், அந்த மக்கா என்ற ஊர் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு 4 பேர் கூடுற ஊர் அல்ல, ஒரு பெரிய மலை இருக்கும், அங்க கொஞ்சம் புல் இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு 10 ஒட்டகத்தையும் 40 ஆடை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் அங்க உட்காந்துப்பாங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை, இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும் உச்சியில, அது ஒரு 40 ஆடை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம். இப்படி மலைக்கு மலையாகத்தான் இருக்கும், ஊர் மக்கள் ஒன்று சேரவே மாட்டாங்க. எப்ப சேர்றாங்கன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு சந்தை ஒண்ணு கூட மார்க்கெட், இந்த வாரத்துல ஒரு தடவை மார்க்கெட்ல கிராமங்களை கூடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமத்துல கூடுற பழக்கம் இருக்கு. அந்த மார்க்கெட்லதான் எல்லாம் ஒண்ணு சேருவான், ஒண்ணு சேர்ந்தீங்க அவனுக்கு தாக்கி பாடுவான், அவன் இவனை தாக்கி பாடுவான். இந்த முறையில தான் அந்த ஊரினுடைய நிலைமை, மக்களாக கூடி எங்கும் இருக்க மாட்டார்கள். இதோ நாம் இப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயணிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்க பார்க்க முடியாது. இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்றால் என்ன, எடுத்துச் சொல்வது என்றால் பயான் செய்து சொன்னார்களா, இல்லை, இங்கிருந்து காலையில வெறுவயத்தோட நடந்து அந்த மலைக்கு போய் உச்சி நேரத்துக்கு போய் சேர்வாங்க, மேலே ஏறி நடந்து போய் சேர்வாங்க, சேர்ந்து அந்த ஊர்க்காரங்கிட்ட போய் இஸ்லாத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி இஸ்லாம் இப்படி எது எப்படி என்றெல்லாம் சொல்லி ஓரளவு அவர்களை பற்றி கன்ஃபியூஸ் செய்து இஸ்லாத்தினுடைய உண்மையான செய்திகளை எடுத்து சொல்லிவிட்டு கீழே இறங்குவார்கள். பின்னாலேயே ஒருத்தன் ஏறுவான், அபுல் வேலையே அவனுக்கு அதுதான், இந்த முகமது வந்திருப்பார, அவன் என் தம்பி மாறினான், ஒரு இடத்துல என் தம்பி மாறினான், ஆனா கொஞ்ச நாள் அவருக்கு கையில செய்வாச்சு, அவ்வளவு அவன் வேற ஒன்றும் பேச மாட்டான், கொஞ்ச நாள் அவருக்கு ஒரு மாறு. அப்படியே ஒழுங்கி போவாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வர்ற நிலைமையில் இருந்தவங்கள அப்படி கரைச்சிட்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் ஒரு மலைக்கு செல்வார்கள், மறுநாள் ஒரு மலைக்கு செல்வார்கள். மக்களே சொல்லுங்க, நீங்க வெற்றி விட்டுவிடுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே செல்வார்கள். அந்த ஆளை உண்மைப்படுத்தவன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி, இப்படியே சொல்லிக்கொண்டு பின்னால் அபுலகப் செல்வான். மலை மலையாக ஏற 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 பின்னாலே அபுலகம் அனைத்தையும் கலைத்துக் கொண்டு வந்திருந்த காலத்தில் பெருமானாருடைய கிரமம் எப்படி இருந்தது? அழைப்பு பணி சொல்லிக் கொடுப்பது என்பது இன்ஷா அல்லாஹ்வுக்கு ஒரு நாள் வர தலைப்பு போட்டிருக்கிறார்கள். சொல்லி பின் நான் பேசவில்லை. அந்த அழைப்பு பணி பெருமானார் செல்லமாருக்கும் எப்படி கொடுத்திருக்கிறார்? 40 லட்சம் பேர் கூடிய ஒரு மன்றத்திலே இஸ்லாத்திற்கு எடுத்துரைத்தார்களா? இல்லை, 4 பேரை சந்திப்பார்கள், 3 பேரை சந்திப்பார்கள். அதற்கான மிகப்பெரிய தியாகம் செய்து எப்படியோ அவர்களை சமாளித்து அவர்களை செய்து கொள்ளும் பொழுது கலைத்துடுவதற்கு ஒரு கூட்டம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொன்றை நாம் இங்கு எடுத்து பார்க்க வேண்டும். நம்முடைய எதிரிகளில் சிலர் சொல்வார்கள், இஸ்லாம் வானால் பரவியது என்பதால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாம் வானால் பரவியதா, எதனால் பிறந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சார யுக்தியினால் கூட இஸ்லாம் அதிகமாக பரவவில்லை. பிரச்சார யுக்தியினால் கூட இஸ்லாம் அதிகமாக பரவில்லை. எதனால் பரவியது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு மனப்பான்மையில் தான் இவ்வளவு இஸ்லாம் பரவியது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே இருந்தார்கள். பல நீண்ட வரலாறுகள் மஸ்ஜித் நபவியிலே இருந்தார்கள். ஒரு கிராமவாசி வந்தார். வந்தவர் திடீரென்று ஆரம்பித்தார் அவர் வேலையை. அவர் சிறுநீர் கழிக்கிறது வரைக்கும் சாம் விட்டுருங்க. அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்சார். அதுக்கு பிறகு அவர் எழுந்திருந்த பிறகு அந்த இடத்துல ஒரு வாடி தண்ணீர் நீங்கள் கொட்டி விடுங்கள். தண்ணீரை கொட்டப்பட்டு விட்டார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டார். நண்பர்களுக்கோ கடுமையான பள்ளி வாசல கொடுத்து கூத்தர்மையா, நம்ம காலத்தை மட்டும் நடக்கட்டமே. அவனை வெயில் தச்சு போனா சாபக்கள் அப்படி ஈமான்ல உறுதியா இருந்தவர்கள். நாமளே சோட்டா ஈமான், நம்ம பச்சரா ஈமான். ஆனா அவர்கள் உறுதியும் உறுதியான ஈமான். அப்படிப்பட்டவங்க முன்னாலே இப்படி பள்ளி வாசல்ல ஒரு ஆள் மூத்தம் பேராண்டா எப்படி இருக்கும்? கடுமையான கோபம். ரசுல்லா கொஞ்சம் கூட அதாட்டிடவே இல்லை. சாபாக்களுக்கெல்லாம் ரசுல்லா மேல கோபம் வரலண்டான்னு கூட மன ரீதியில ஏன் இப்படி நடந்துடுறா, இப்படி நடந்துடுறா என்று மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ரசுல்லா கூப்பிட்டு நல்லா திட்டு விடுவாங்க நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா திட்டு விடுவாங்க, டோஸ் விடுவாங்க என்று நினைச்சு விட்டாம இருக்கிறாங்க. ரசுல்லா இருக்கிறதுனால மத்த யாரும் கையை தூக்கல. இல்லாட்ட உமர்ற விட்டா போதும், ரொம்ப எல்லாம் உமர்ற இல்லாம விட்டா போதும். அன்னைக்கு 2-1 ஆயிருக்கும். ஆனால் யாருமே கை தூக்கவில்லை. பெருமானார் கூப்பிட்டாங்க, சரி ஏதாவது 2 திட்டி விடுவாங்கன்னு நினைச்சு எல்லாம் எதிர்பார்த்தான். நண்பரே, என்ன இன்மத்தான், இதெல்லாம் தெளிவா தான், இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. என்ன சபா எப்படி இருக்கும் சகாபாக்களுக்கு? கணியத்திற்குரியவர்களே, அவர் வெளியில் சென்றார். ஆனால் திரும்ப 300 பேரை இல்லாத்து கிடையாது. அவருடைய கையினால் 300 பேர் இஸ்லாத்தியை அடைந்திருக்கிறார். திட்டுகிற பொழுது பெருமானார் ஏன் இவ்வளவு நடினமாக நடக்கிறார்கள் என்று சகாபாக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அங்கு நடினமாக நடந்த காரணத்தினால், அவருடைய தவறை பெரிதுபடுத்தாத காரணத்தினால், மன்னித்த காரணத்தினால் அவர் திரும்பி 300 பேரோடு இஸ்லாத்துக்கு வருகிறார். பாருங்கள், இஸ்லாம் எப்படி கூட்டம் கூட்டமாக பரவியது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார யுக்தி மட்டுமல்ல மன்னிப்பு மனப்பான்மை. கணியத்திற்குரியவர்கள், உங்களுக்கு தெரியுமா, அப்துல்லாஹிபின் உபை சரித்திரம் இன்ஷால்லாஹ் நம்ம பின்னால் இன்னும் 2 தடவை சொல்ல வேண்டியது இருக்கிறது அந்த திகி. எனதால் அதற்கான நிதி ஒரு தலைப்பு இருக்கிறது, அதிலும் அவர் வருவார். மன்னிப்பு என்று ஒரு தலைப்பு இருக்கிறது, அதிலும் அவர் வருவார். எனவே 2 தடவை சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த கருத்திற்கு நான் இப்பொழுது முழுமையாக சொல்லவில்லை. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முனாஃபிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூடவே வருவார்கள், உங்களுக்கு காணுமா அல்லாவுக்கு காணுமான பேசுவார்கள். ஆனால் முனாஃபிக்கு பெருமானாரை சந்தர்ப்பம் கிடைக்கும் கொல்ல வேண்டும் என்று பல தடவை முயற்சி பண்ணிடலாம். அப்துல்லாஹி உமையி ரைசுல் முனாஃபிக்கு, முனாஃபிக்களுடைய தன்மை. இவருடைய நீண்ட நடிகை வரலாறு, கடைசியில் இவரை கொண்டு போய் ஒப்பாட் ஆகிறாரு. அவரை கொண்டு போய் கபரில் வைக்கப்பட்டு விட்டார். ஒப்பாட் ஆகின்றார், கபரில் வைக்கப்பட்டு விட்டார். கபரில் வச்ச உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உள்ள வச்ச கபரை வெளியே எடுங்கிறார். உள்ள வைக்க ஜனாசாவை வெளியே எடுத்துட்டு இருக்கிறார். வெளியே எடுத்தவுடன் அவருடைய கபனை அவிழ்க்கிறார்கள். அவிழ்த்து விட்டு தன்னுடைய சட்டையை கலற்றி பனியன் போன்று உள்ளே ஒரு சட்டை போட்டுப்பார்கள். அதையும் கடத்தி உடம்பில் கடந்த அந்த சட்டையை கடத்தி அவருக்கு கப்பலாக அழிக்கிறார். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே தொழுகு வைக்கும்போது ஒரு தகராறு, ரசூலுல்லாஹ் தொழுகு வைக்கும்போதே ஒரு தகராறு, நான் தான் சொல்றேன் நான் சொல்றேன். ஆனால் எவ்வளவு பெரிய பாவி, பெருமானாரின் மீது ஒரு துருப்பு படம் கூட அந்த சகாபாக்கள் சம்மதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கையில் பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற பாவி, அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வது என்ன? தன் உடம்பில் உள்ள சட்டையை, சாதாரண சட்டையாக இருந்தால் கூட பரவாயில்லை, உடம்பு ஒட்டி சட்டை நிச்சயமாக நரகம் தீண்டாது. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சகாபாக்கள் விழிக்கிறார்கள், பெருமானார் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லுகிறார்கள், நாம் பின்னால பார்க்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வைத்து விட்டார்கள், தபன் செய்ய விதிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த காட்சியை பார்த்து ஆயிரம் பேர் வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து ஆயிரம் பேர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார். சொல்லுங்கள், வாழினால பரத்தப்பட்டது, இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு மனிதரா, உன்னை கொலை செய்ய வந்தவன் என்பது தெரியும், மகாபெரிய பாவி என்பது தெரியும், வாழ்ந்த காலமெல்லாம் மூமின்களுக்கு மத்தியில் கலாட்டா பண்ணுவதையே தன்னுடைய வாழ்நாள் கழித்தவன், அவ்வளவு பெரிய பாவி என்று தெரியும், அப்படி இருந்தும் அவனுக்கு நரகம் தீண்டக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சட்டையை தெரியப்படுத்தார். வீரநாயகம் செல்வதாகவும் சட்டையை சொல்றதுக்கு ஒரு சின்ன வரலாற்றை சொன்னால் நல்லது என்று கருதுகிறேன். பெருமானார் ஒப்பாத்தாயிட்டார். பெருமானார் ஒப்பாத்தானதுக்கு பிறகு அனந்தரவி இல்லாத்தனம் அவங்க ஒரு வீட்டில் ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாங்க. அனந்தரவி இல்லாத்தனம் ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாங்க. அந்த விருந்துல எல்லாம் சாப்பிட்டு போகும்போது ஒரு துணி ஒன்று கொடுக்குறாங்க, அதில் தொடச்சு போறாங்க, துணி ஒன்று கொடுக்குறாங்க, தொடச்சு போறாங்க. ஆனால் தூரத்திலிருந்து ஒரு ஒருவர் பார்க்கிறார், என்ன அந்த துணி கருப்பா இருக்கு, அதில் எல்லாரும் கை துடைக்கிறாங்க. கை துடைக்க கொடுக்குற துண்டு கொஞ்சம் வெள்ளையாவது இருக்கணும் இல்லை, ஆனால் கருப்பா இருக்கு, எல்லாரும் அதை தொடச்சி தொடச்சி போறாங்க, எல்லாரும் அதை சந்தோஷமா எடுத்து தொடச்சி போறாங்க. இவருக்கு ஆச்சரியம், இதாக பெருமானாருக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர், ஏன் இந்த மாதிரி கருப்பான துணியில எல்லாம் தொடச்சி போறாங்க, ஒவ்வொருத்தரும் அதை பாக்கியமாக்கிறதையும் தொடச்சி தொடச்சி போறாங்க, துணியும் கருப்பா இருக்கு. கடைசியில் அனசரில் நட போய் செய்தியை கேட்டார், என்ன விஷயம், இந்த துணி எல்லாரும் வந்து தொடச்சுறாங்களே, நீங்களும் கொஞ்சம் கூட விருத்தம் இல்லாம விருந்தாளி கை உடைச்சிருக்கு, இப்படி கருப்பான துணியா கொடுக்கிறது, அதை கொடுக்குறீங்க, அவங்களும் அதை தொடச்சு போறாங்களே, இன்னொன்னே அந்த துணி செய்தி உங்களுக்கு தெரியாதா, இப்ப காட்டுறேன் என்று சொல்லி ஒரு அடுப்புல வந்து துணியை போட்டாங்க. அடுப்புல வந்து நடந்து செய்தி அடுப்புல வந்து துணியை போட்டாங்க. துணியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிடுவோம் எழுதி எரிஞ்ச புறம் அது அப்படி இருந்தா எடுத்தா பழிச்சுட்டு விழ விளையிறது, துணி பற்றி எரியல, அது பழிச்சுட்டு விழ விளையிறது, என்ன அனுப்பிட்டு என்னது இந்த துணியில, இது ஒண்ணும் இல்ல, நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல கை தொடச்சு வந்த துணி, பெருமானார் அவருடைய ஹயாத்துல கை தொடச்சிட்டு வந்தா, நான் அவங்கள்ட்ட 10 வருஷம் சிறுமம் பண்ண காரணத்தினால மெதுவா கிளப்பிட்ட அந்த துணியை, பெருமானிட்ட சொல்லி வாங்கினேன், அதை மெதுவா கிளப்பி நான் வச்சுக்கிட்டேன், என்னுடைய குடும்ப சொத்தாக நான் வச்சுக்கிட்டேன். அந்த துணி பெருமானார் கை துடைத்த காரணத்தினால் அதை நிறுத்தினார். எனவே அந்த துணியை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா நான் நெருப்புல போட்டுட்டா அடுத்து அகன்றுடம் துணி விழுது, அதுதான் நான் சொல்லிக்கிறேன். சகாபாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த துணிக்காக வேண்டியே காப்பிடவத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பெருமானால் கை கொடுத்த துணி நம் கண்ணிலே அவர்கள் இல்லை, கண் முன்னால் இருந்து அவர்கள் பார்த்தாய் விட்டார்கள், ஆனால் அவருடைய மறக்கத்தான் அந்த துணி, அது கிடைக்கும் அனசுக்கு போனாண்டு அந்த துணியில் கை துடைப்பதற்காக பதிலடி வந்தார்கள். அதனால் தான் அவர்களை அத்தனைவர்கள் பிரிய மறுப்படைத்தார்கள், அழுக்காக இருந்ததை நான் கொடுத்தேன் உண்மைதான், அவர்கள் அதை பிரியத்தோடு துடைத்தார்கள் உண்மைதான். ஏன் தெரியுமா? கண்மி நாயின் சொல்லலாம், நரிகள் நாயின் சொல்லலாக அவருடைய கைப்பட்ட அந்த துணியை நரகம் தீண்டார். இதை அப்ரூவராக பிரமாதமாக சிறந்த அனுசர் இல்லாதன் அவர்கள் விளக்கினார்கள். இங்கு நான் எதற்கு சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையில அப்துல்லாஹி பின் உமைக்கு பெருமானாரை கொலை செய்து முயற்சவன் ரயீசுல் முனாஃபிக்கே பயங்கரமானவன், அவனுடைய பின்னணி வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ்வுல சொல்கிறார். அப்படி உள்ளவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேமில் ஒட்டி இருந்த அந்த துணியை போட்டால் யாருக்கு தான் சங்கடமாக இருக்காது? எல்லாரும் சங்கடப்பட்ட பொழுது பெருமானார் ஒரு பதிலை சொன்னார்கள். ஆனால் அது முடிந்தவுடன் பெருமானார் அந்த மனிதன் மீது இவ்வளவு குற்றவாளியாக இருந்தும் மன்னித்த காரணத்தினால் ஆயிரம் பேர்
வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானாருடைய பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது, எதன் மூலமாக இஸ்லாத்திற்கு அவர்கள் அழைத்தார். கண்ணியத்திற்குரிய நேற்று கூட நாம் சொன்னோம், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணந்தார்கள். அதனால் அபு சுஃப்யான் இஸ்லாத்துக்கு வந்தார். அபு சுஃப்யான் இஸ்லாத்துடைய வைரி, தன்னுடைய மகளை பெருமானார் மணந்துவிட்ட காரணத்தினால் அபு சுஃப்யான் இஸ்லாத்துக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா மணந்தார்கள். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா மணந்தார்கள் எதற்காக வேண்டி, ஹாலித் பின் வலீத், அம்ர் இப்னு அல் என்ற ரெண்டு சிங்கங்கள், போர்படை சிங்கங்களை இஸ்லாத்தில் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய சின்னம்மாவாகிய மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள். அந்த ரெண்டு பேரும் உடனே நினைத்த மாதிரியே சரணடைந்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு அடிமை, அந்த வரலாற்றை நான் நேற்று சொல்லியிருக்கிறேன். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். அதனால் கொள்ளை கூட்டத்தார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள், கொள்ளை கூட்டத்தார்கள் நூற்றுக்கணக்கான பேர் அடிமையாக இருந்து பெருமானாருடைய சொந்தம் என்பதனால் விடுதலை செய்யப்பட்டார்களே, அத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நூற்றுக்கணக்கான கொள்ளையர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக. பெருமானாருடைய யுக்தி எப்படித்தான் இருந்தது, இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக வேண்டி என்னவர்தான் திருப்திக்காக ஹிக்மத்தாக பெருமானார் வேலை பார்த்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் முதலே ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கோம், சுமாமத்துல் முஃபார் இதே மன்றத்திலே நான் அவருடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு ரோந்து படையை அனுப்பியிருந்தார்கள். அந்த ரோந்து படையில ஒரு நாள் ஒருவர் சந்தேகமாக சென்ற காரணத்தினால் பிடித்து வந்தார்கள். பிடித்து வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கட்டுங்கள் என்றார்கள். மதீனாவுடைய தூணிலே கட்டப்பட்டுவிட்டது. கட்டினதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த ஆள் யாரும் நீங்க தெரியா கொல்ல நினைப்பீர்கள், யாரும் தெரிஞ்சால் கட்ட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன், கொல்ல நினைப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கட்ட சொன்னேன் யார் தெரியுமா, தெரியாது, இவர்தான் சுமாமத்துல் குஃபார், யமாமா நாட்டு மன்னர், யமாமா நாட்டு மன்னர். யமாமா நாட்டிலே யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றார், உடனே கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் வெட்டி எறிந்து விட்டான். அப்படிப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவரை வெட்டி எறிந்த மாபாவி, இவர் பேரை கட்டா நீங்கள் கொண்டு விடுவீர்கள், அதனால் தான் கட்ட சொன்னேன். கட்டிவிட்டார்கள். சகாபாக்களுக்கோ சங்கடம், விடமாட்டாங்கிறாங்களே, மட்டும் தரமாட்டாங்கிறாங்களே, யமாமனை கொன்றவன் இந்தால், யமச்சியை கொண்டவன் இந்தால், எங்க அக்காவுக்கு சொன்ன கொண்டவன் இந்தால், யமாமாவில் யாரெல்லாம் குடியிருந்தாங்களோ அத்திரவர்களை கொண்டார், விட மாட்டேங்கிறாங்க. பெருமானார் மூணு நாள் கட்டி வித்திருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது நாள் அவுத்து விடுங்கண்ணாங்க, எல்லாத்துக்கும் அதிர்ச்சிக்குமே அது அதிர்ச்சி, அதனால கட்டி வச்சதே தப்பு, அன்னைக்கே காயடிச்சிருக்கணும், எல்லாம் அப்படி வெறுப்பா இருக்கும் பொழுது அவுத்து விடுங்கண்ணாங்க, அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டா என்ன நடந்துச்சு, எதிரில் உள்ள கோப்பிலே குளித்து வந்து அர்ஷதுல்லா என்று கனிமா சொல்றார். அவர் மட்டுமா கனிமா சொன்னார், அந்த நாடே இஸ்லாத்துக்கு வந்தது. அப்பொழுதுதான் சஹாபாக்களுக்கு தெரிகிறது, வெட்டணும் நாம நினைக்கிறதுமே வெட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும், அவிழ்த்து விடக்கூடாது என்று நினைக்கிறதுமே அவிழ்த்து விட்டாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும். பெருமானார் ஏன் செய்தார்கள், சரியான ஒரு யுக்தி, ஒரு நாடு சொன்னார். அவர் யார சொல்லலாம், நான் அங்கே சொல்லி இருக்கிறேன், யார சொல்லலாம், நான் உம்ராவுக்கு போறதுதான் நீ வச்சுட்டா வந்த நேரத்தில் உங்களோட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் உம்ராவுக்கு செல்லலாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக சென்று வாருங்க என்று சொல்லி இஸ்லாமிய முறைப்படி உள்ள உம்ராவை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் உடனே அவர் உம்ராவுக்கு சென்றார். உம்ராவுக்கு போய் அறமிலே நின்று கொண்டு லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக லா ஷரீக லக் முதல் முதலாக தல்பியாவை சத்தமிட்டு சொன்னவர் சுமாமத்து பின் குஃபார். தல்பியாவை முதல் முதலாக அறம்பிலே சத்தமிட்டு சென்றவர் சுமாமத் பின் குஃபார். தல்பியாவை சத்தம் விடுகிறார், உடனே மக்கவர்கள் எல்லாம் வந்து அடிக்கிட்டு அடிச்ச ஆளை நெய்ய புடைச்சிட்டார். நெய்ய புடைச்சிட்டு பார்க்கிறாங்க, அவர் யாருன்னா யமாமா நாட்டு மன்னர், யமாமா நாட்டு மன்னர். மக்காவாசிகளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வழியும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த யமாமா நாட்டு மன்னர் தன் நாட்டில் இருந்து கோதுமை மூட்டைகளை வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கிறவன், அந்த ஊர் மக்களுக்கு கோதுமை மூட்டைகளை அனுப்பி உணவு கொடுத்துக் கொண்டிருப்பவர், அப்படிப்பட்ட ஒரு உபகாரி, அந்த நாட்டின் மீது இரக்கம் கொண்டவர், அந்த நாட்டினுடைய மக்களுக்கெல்லாம் வசி ஆறுவதற்காக கோதுமை மூட்டை மூட்டையாக இருக்கணும், அப்படிப்பட்டவரையா அடித்து விட்டோம் என்று அப்பொழுதுதான் அதன் பிறகு செல்கிறார்கள். சொல்றார், இன்னுமே ஒரு மணி இந்த பக்கம் வந்துடும் நினைக்காத, கோதுமை மணி ஒரு மணி வந்துடும் நினைக்காத, இந்த ஊருக்கு இன்னும் நான் கொடுக்க மாட்டேன். அதன் பிறகு அவரை உமராட்சிக்கு போங்கிறது தாங்கினாங்க. உமராட்சி வந்தார், திரும்பவும் பெருமானார் வந்தார். யார சொல்லலாம், இனிமே ஒரு கோதுமை மணி கூட இனிமே அந்த மக்காவுக்கு போக போய் சொல்ற, இந்த மாதிரி நீ பண்ணிட்டான். நான் எவ்வளவு காலமா அந்த ஊருக்கு நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். நாயன் செல்லலா சொன்னார்கள், எங்க நண்பரை அப்படி சொல்லாது, உங்களுக்கு என் மீது பிரியம் இருக்கிறதா? நான் பிரியம் இருக்கிறது, என் மீது பிரியம் இருக்கிறது உண்மையானால் அந்த மக்கா வாழ்க்கை நீங்கள் இரண்டு மடங்கு அனுப்புகிறீர்கள் செல்லலா. நாமடா இருந்தா பழி வாங்கின அந்த ஊரு, நம்ம சின்ன ஊர்ல ஏதாவது சின்ன பிரச்சனை நம்ம ஊரை விட்டு வந்திருப்போம். ஆனா அந்த பய ஊரா இருக்கட்டும், அந்த ஊரு தன்னுடைய நாம் பிச்சை கேட்ட. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லதாக்குதார்கள், ரெண்டு மடங்கு அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அரசுல்லா தங்களுடைய ஆணை என்று சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றில் பார்த்தோம். ஒரு நாடு மக்கள் புறாமி இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அன்பு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து வரலாம். எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒரு சமயத்திலே ஒருவர் வருகிறார், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் பின் சயீத் என்று அவருக்கு பேர். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆள் வந்து, எனக்கு பசிக்குது, எனக்கு குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லை, நாம் ரொம்ப பட்டினு சொல்றாரு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து பேசுறார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவர். ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது வந்து கேட்கிறார், இல்லை என்று சொல்ல மனம் இல்லை. திரும்பி பார்க்கிறாங்க, அப்பதான் அந்த வழியில அந்த சயீது யூதர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த யூதர் சொன்னாங்க, எப்ப கொஞ்சம் கடை, எப்பவும் ஒருத்தர் கடை வாங்குறப்படா இந்த கடை இருந்தா கூட சரின்னு சொல்லி அவர் அன்னைக்கு தாராளமா ஒரு 80 வெள்ளிக்காசுகள் அளவுக்கு பணம் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை வந்து கொடுத்து போயிட்டான்னு சொன்னாங்க. கடை நான் இத்தனை நல்ல தந்துருவேன் என்று சொல்லி வாக்களித்து விட்டு சென்று விட்டார்கள். கொஞ்ச காலம் கழிந்தது. அந்த தவணை வர்றதுக்கு முன்னாலே திடீர்னு ஒரு நாள் ரோட்ல மறைச்சிட்டு, முகம்மதே எனக்கு அந்த காசை கொடுங்க, இன்னும் தவணை முடியல, முகம்மதே காசை கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாம யோசிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல பெருமானார் கழுத்திலே ஒரு தாழ்வை கடக்கிறது. திடீர்னு அவர் நெஞ்சடையை பிடிக்கிற மாதிரி அந்த தாழ்வை பிடிக்கிறார். தாழ்வை பிடிச்சிட்டு முகம்மதே கடனை கொடு, நாகரிகம் இல்லாம நடுவாட்டம் இருந்து முகம்மதே கடனை கொடுன்னு சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாம நிற்கிறார்கள். இந்த அப்துல் முத்தலிப் குடும்பத்தாரர்களுக்கு இதுதான் பழக்கமா போச்சு. மனுஷன் ரோசப்படுத்துறது பழக்கம் வளர்த்த என்னன்னா, அத்தா அம்மாவை எடுத்துட்டா ரோசப்படுவான்னு பழக்கமா இருக்கு. இது அந்த காலத்திலே அப்துல் முத்தலிப் குடும்பத்துக்கு இதே குழப்பு, வாங்கின கடனை கொடுக்கறது இல்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த இதை துணி அப்படி முறுக்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் ஒரு சின்ன பொருள் பட்டாலும் சிவப்பாய்விடும். அப்படிப்பட்ட மரபிலும் மிருதுவான உடம்பு தோல் அதிலே ஒரு முழுக்க ஆரம்பிச்சே யதார்த்தமாக அந்த இடத்தில் அதற்கு உமரவர்கள் வருவார்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே அழுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவர்களால் தாங்க முடியவில்லை, அழுகிறார்கள். அழுத்து விட்டு ஏன் அதுவும் தான் கட்டி எடு எல்லாரும் பகைவனை கைய முதல் எடுத்து பேச்சல யதார்த்தா அழுத்து முடிவு கூட வந்தவர் பார்த்து இந்த காட்சியை பார்த்து அழுகிறார். நபிகள் நாயகம் சொல்லலாம் சிரித்துக் கொண்டே, உமரே உங்களுக்கு ஏன் கோபம்? சிரித்துக் கொண்டே கேட்கிறாரு, உமரே உங்களுக்கு வந்து கோபம்? உமரே இல்ல எப்படி நினைச்சாங்க தெரியுமா, இந்த கூட எதையுமே சொல்ல இவ்வளவு கொடுமைப்படுத்தமா சிரித்த எனக்கு இந்த காட்சி பார்த்து அழுகிறது. ரசூலுல்லாஹி பத்தி எப்போ நினைக்கிறார் யார சொல்றது அந்த மாதிரி இல்ல இது கோபம், நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த ஆள் கடன் கொடுத்திருக்கிறான், எனவே கேட்க உரிமை இருக்கிறது கேட்கிறேன். அநியாயமா கேட்கறேன், உனக்கு ரோஷம் முடிஞ்சுன்னா இவருக்கு கொடுக்க வேண்டிய தானியத்தை கொடுத்து கொடுத்து உடனே அப்துல்லா என் உடனே அவன் கையை விடட்டும் என்பதற்காக நீ குடித்துக் கொண்டு சொல்வார்கள். போனவரை பெருமான சொல்லதாரன் திரும்பி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டுனார்கள், நீங்க அதை அவனை அகற்றினதுனால ஒரு 20 மரக்கா தானியம் 20 மரக்கா பேருத்தவனம் கொடுக்கும், அகற்றதற்கு பரிகாரமாக அவரை உரைத்ததற்காக 20 மரக்கா பெருத்தமனம் கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இருக்கும் மரம் இல்லாம எப்படி இருக்கும் மரம் இல்லாம உடச்சி எதுவும் இல்லாம அவருக்கு பரிசு வர கொடுக்கணுமா? சரி பெருமான் சொல்லிட்டார். ஆனால் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்தார்கள். அதன் பிறகு என்ன ஆனது என்றால், பெருமானாருடைய பொருத்தன்மையை பார்த்த அந்த
தன்னுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் அழைத்து வந்து அஷது அல்லாஹ்
கழுத்திலே சிமிட்டை இருக்குகிற பொழுது உமரில்லா வந்து வேகம், ஆனால் வேகம் இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுக்தி பிரச்சார யுக்தியிலே அவர்கள் செய்த காரணத்தினால் அந்த அவருடைய குடும்பத்தாரெல்லாம் எத்தனையோ செய்திகள். ஒருவர் வருவார் நம்ம எல்லாம் தெரிஞ்ச செய்திதான், ஒருவர் வர்றார் அதை சொல்லலாம் நான் எல்லா குற்றமும் செய்வேன் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கலாம், சரிவா எல்லா குற்றமும் செய்வேன் இஸ்லாத்தை பற்றி சொல்லணும், சரிவா சரிவா குற்றங்கள் செய்தல் என்பது பாவம், ஆனால் சிறுக்கு என்பது மன்னிக்க முடியாத பாவம். பெருமானார் சொல்லி தந்த ஒரு செய்தி, குற்றங்கள் செய்வது பாவம் ஆனால் சிறுக்கு என்பது மன்னிக்க முடியாத பாவம், அதை தவிர்த்து கொண்டால் அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை ஒரு நாள் மன்னிப்பு கேட்டா கூட மன்னிச்சு. சகோதர பெரியார்களே சில சமயத்தில் சகோதர சமயத்தவர்கள் வருவார் வந்து நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் சொல்லுவாங்க, அப்ப அந்த சுண்ணத்து பண்ணணும் இல்லாண்டா அதை பார்த்துட்டே இல்லைன்னா முடியாதுன்னு சில பேர் தப்பா சொல்லிடுறோம், சுண்ணத்து பண்ணணும்னா இஸ்லாத்து வரக்கூடாது சில பேரை நீங்க கல்யாணம் முடிச்சு சரியில்லை உடனே குடும்பத்தனை கலைச்சிடணும் தலா குற்றணும் பிரிச்சிடணும் சொல்லுவாங்க, இதனால விரண்டி நம்ம குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது என்று நினைச்சு போயிடுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது, தப்பான சம்பந்தத்தில் இருந்தாலும் இருந்து போட்டோம் சிறுக்கு என்ற இந்த குற்றத்தை விட்டுட்டாங்க சொன்னா மற்ற குற்றத்தை அல்லாட்டை என்னைக்காவது கேட்கறனா மன்னிச்சிடலாம், விபச்சாரம்னா முறையான திருமணம் இல்லைதான் இருந்தாலும் அவன் கேட்டனா மன்னிச்சிடலாம், ஆனால் மன்னிக்க முடியாத பட்சம் சிறுக்கு சிறுக்க விடுறமான் போது அவன் உடனே வரவழைக்கிறது ஒழிய அவன் அரவணைக்கிறது ஒழிய அவனை விரட்டி விட்டுருக்காரு. சில பேர் பல நிபந்தனைகளை சொல்லி விரட்டி விட்டுறான், நாம் யாரையும் போய் கூப்பிட போல, ஆனால் வர்றவர்களை அவர்கள் இதை தப்பு பண்றாங்க இருந்து கொடுத்த புரிந்து பெருமாள் சொல்றார்கள் இங்கே சொல்லி அவர்கள் கொடுத்த தாராளத்தை பார்க்கிறோம், குடிப்பேன் திருடுவேன் விபச்சாரம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணாங்க தாராளம் பார்ப்பா கிளம்புவா, ஆனா ஒன்னே ஒன்று செய்ய வேண்டாம் என்ன பொய் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் மெயின் குடி எதே பண்ணி பார்த்த பெருமானார் பொய் மட்டும் சொல்லக்கூடாது சரி என்று சொல்லிக் கொண்டு அவர் லேசான விட்டார். கிடைக்கிற என்னாச்சு இஸ்லாத்துக்கு வந்தா பாவம் செஞ்சுட்டு மறுநாள் வந்தா விசா மறுநாள் வரல பாவம் செய்யும் போதே அவர் சிந்தனை மூளை வேற செய்யும், ஆஹா விபச்சாரம் பண்ணிட்டு போனோம்னா விபச்சாரம் பண்ணு கேட்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமா சொல்லணும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இப்படி பாவத்தை நம்ம பகிரமா ஒப்புக்கொள்வதா என்று நினைத்து ஒரு குற்றமும் செய்யாம போனார் என்ற வரலாற்றை பார்த்தோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வாளை ஓங்கி வெட்ட வருகிறார், கேள்விப்பட்ட செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்விழித்து பார்க்கிறார்கள் வாளை ஓங்கி கொண்டிருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவங்க கேட்ட உன்னை யார் காப்பாற்றுவார், அல்லாஹ் என்றார்கள், பெருமானாருடைய அந்த சப்தத்தை கேட்டவுடன் அவன் நடுங்கி போய் வாழை கிளப்பட்டான், 2000 திரும்பி எடுத்தார்கள் இப்பொழுது உன்னை யாரை காப்பாற்றுவார், முகமதி என்னை விட்டு விடுங்கள் மன்னித்து விடுங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு மன்னித்தார்கள், என்ன தேவை நடந்தது உடனே அச்சதல்லாயினார்கள் ஒரு மன்னிப்பு, ஆனால் அன்று அச்சதல்லாயில் இஸ்லாத்தின்பால் மற்றவர்களை அழைத்தார்கள் என்றால் வாளினால் அழைத்தார்களா, குத்தை சென்று ஒரு கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் குத்தைக்கு வந்து ஒரு கூட்டத்தார்கள் அவங்க வந்து சொல்றாங்க யாரத்துல நாங்க இஸ்லாத்து வர தயார், ஒரு கூட்டம் பெரிய சுதுக்குழுவா வர்றாங்க இஸ்லாத்துக்கு ஒரு ஊரே வருது நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார், ஆனா சில விஷயங்களை நாங்க விட மாட்டோம் சில குற்றங்களை நாங்க விட மாட்டோம் சொல்றாங்க, என்ன குற்றம் நீங்க எழுதி கொண்டு வர நீங்க கையெழுத்து கொடுத்தாரணும் எல்லாம் அப்ரூவா ரெக்கார்ட் ப்ரூஃபமா அவங்க நினைக்கிறாங்க நாங்க எழுதி கொண்டு வரோம் நீங்க ஏற்படுத்தாங்க இந்த குற்றங்கள்லாம் எனக்கு அனுமதி இருக்குன்னு சரி நல்லது எழுதி கொண்டு வாங்க ஒரு ஆள்கிட்ட போனாங்க எழுதி கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த படிக்க என்ன சொல் என்ன செய்யலாம் அப்படி வரும்பொழுது நாங்கள் வட்டி விட மாட்டோம் வட்டி வாங்க எனக்கு அனுமதி வேண்டும் என்று ஒரு நிபந்தனை, திடீர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வரி எங்க இருக்கு அந்த வரி அந்த வரியை காட்டுறேன்னு சொன்னாங்க எழுதினவர் பெருமானாருடைய கையை பிடித்து அந்த இடத்துல அந்த ஒப்பந்தத்தில் அந்த இடத்தை செய்ய வைக்கிறார், செய்ய வைத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாய் உள்ளது நாமனும் சித்தப்பில்லா வரும் மாபக்தி நர்பிதா இந்த அறிக்கை ஓதுகிறார்கள், ஓதி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன வேலை பார்த்ததோ தெரியல அந்த மக்கள் புறாமே யார சொல்லா வட்டி நாம் இன்னும் வாங்க மாட்டோம் வட்டி நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க, பெருமானாருடைய விரலை கொண்டு அந்த வட்டி வாங்குவோம் என்று எழுதப்பட்ட ஒப்பந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து இந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது ஈமான் கொண்டவர்களை பற்றியை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை ஓதிய பொழுது அந்த பரக்கத்தை அந்த சீட்டை என்னமோ சொல்றாங்கல்ல அக்கு பங்கன் ஒரு ஆணினால எங்கேயே குத்துனா எங்க வேலை செய்தன மாதிரி இவங்க இந்த தபால வச்சுக்கிட்டு ஓதுறாங்க. அத்தனை பேரும் நாங்கள் யாரெல்லாம் வட்டி விட்டு திரும்பி விட்டுறோம் சொல்றாங்க. அதை எடுத்து வாசிங்கள் என்றார்கள். அடுத்து வாசிக்கும் நாங்கள் விபச்சாரம் பண்ணுவோம் என்று இருக்கிறது தெரியும். எந்த இடத்துல இருந்துட்டாங்க நீ கையை பிடிச்சு அங்க வைங்க கையை பிடித்து அங்க வைக்கப்படுகிறது சொல்லாய் சொல்லதாக அவரா சக்கரம் இன்னொருக்கான பாகிஷகம் வந்தா சரியா ஜனாவை நெருங்காதீர்கள். அது ரொம்ப அருவருக்கத்தக்கே இந்த ஒரு ஆயத்தை ஓதுகிறார்கள். ஓதி முடிப்பதற்குள் அத்தனை பேரும் துடிக்கிறாங்க. யாரெல்லாம் நாங்கள் விட்டுறோம் எதுக்கு சொல்றேன்னா வர்ற ஆண்டு இஸ்லாத்துக்கு வர்றோம்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்றார். என்ன நிபந்தனை பரவாயில்ல இஸ்லாத்துக்கு இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வர அழைத்தார்கள் என்பதை வரலாற்றை நான் பார்க்கிறோம். மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அந்த மக்காவிலே அவ்வளவு குற்றவாளிகள் வந்து நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்தும் துலகாவும் இல்லா அல்லாஹ்வுக்கு நீங்கள் அத்தனை பேர் விடுதலை என்று மன்னித்ததுதான் இஸ்லாம் இந்த அளவுக்கு மக்கா மற்ற இடங்களில் தான் பரவுவதற்கு காரணம். யாரெல்லாம் இருக்கிறார் தன்னுடைய மகளார் தேவபுரம் இல்லா எண்மாத கற்பிணி நிறைமாத கற்பிணி அதை ஒரு பகைவன் அம்பா எய்து வயிற்றில் உள்ள கருவை கழிக்கிறார் தாயின் பிள்ளையுமாக பார்த்தார் விடுகிறார்கள். பெருமானார் படைப்பொழுது தேவபுரம் இல்லா பார்த்தார் அந்த குற்றவாளியும் வந்து நிற்கிறான். அதற்கு ஹம்சார் இல்லா அவர்களுடைய மண்டை ஓட்டிலே மதுவை குடித்து ஈரலை கடித்து சுற்றி மூக்கையும் காலையும் கண்ணையும் மாலையாக அணிந்து கொண்டு நர்த்தனமாடினார்கள். ஹிந்தா அந்த ஹிந்தாவும் வந்து நிற்கிறார். அந்த ஹிந்தாவில் ஒரு பெரிய அதிசயமான செய்தி என்ன தெரியுமா அவள் பெருமானாரிடத்தில் வருகிறாள். எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கலே என்று சொல்லிவிட்டார். உடனே அவளிடத்தில் பெண்களிடத்தில் பையத்தை செய்து கொடுப்பது என்று ஒரு முறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையத்தை வாசிக்கிறார்கள். ஆனா உபாயம் நீ என் பைத்தியம் சரியா என்று கேட்டார்கள். ஹிந்தாவிடத்தில் மன்னித்து விட்டார்கள். பைத்தியம் சரியா அவர் சரி என்று சொன்னார். நீ அந்த ஆயத்தை வளர்க்கிறார்கள் பெண்களிடத்தில் இவர்கள் பயிற்றுவாங்க எணை வைக்கக்கூடாது சரிண்டா திருடக்கூடாது சரி விபச்சாரம் பண்ணக்கூடாது சரி பிள்ளைகளை கொல்லக்கூடாது பிள்ளைகளை கொல்லக்கூடாது சொன்ன உடனே அந்த பெண்ணு திடீர்னு மேலே எங்க பிள்ளைகளை விட்டு வச்சிருந்தா தானே நீங்க தான் பதிலே ஓகே போட்டு அறுத்துட்டீங்களே எப்படி எங்க பிள்ளைகளை நாங்க கொல்ல போறோம் திடீர்னு வேலை வந்து பழைய நினைப்பு வந்து எங்களுடைய பிள்ளைகளை விட்டு வச்சிருந்தா தானே நாங்கள் கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் தான் பதில் ஓகே போட்டு அறுத்துட்டீங்களே ரசூல் அடத்துல நீங்க அப்படித்தா உங்களுக்கு நீங்க வேகம் வந்தாலும் சர்வன் வரும் பெருமாள் திருத்திட்டேன். அண்ணா உபாயம் அண்ணா உபாயம் தொடர்ந்து சொல்லவா தொடர்ந்து சொல்லுவாங்க அது பட்டு ஏறினாலும் ஒரு இடத்துல ஏறணும் திடீர்னு இறங்கினாலும் ஒரு இடத்துல இறங்கணும் டக்குன்னு இறங்கணும் சரி ஆனா பாய் ஆயிரத்தி புறம் இந்தா பெருமானார் யா அல்லா இந்தாவுக்கு முழு பாவத்தை மன்னி முழு பாவத்தை மன்னிக்க கண்மணி நாயின் சொல்லல்லாஹும் நமக்கு மன்னிக்க தயாராயிட்டாலும் அந்த பெண் தன்னுடைய உணர்ச்சியை விட மறந்தாலும் கூட அதையும் பெருமானார் மன்னித்து அவளுக்கான துவாச்சித வரலாற்றை நாம பார்க்கிறோம். அன்பான பெருமக்களை இது போன்றுள்ள மன்னிப்புத்தான் மனிதர்களை இஸ்லாத்தின் பால் கொண்டு வந்து சேர்த்தது வர வாழினால் பரத்தப்பட்டது என்று சொன்னால் எண்ணி பார்த்தால் கூட வாழினால் எந்த பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது தகவல்களை நாம் மிக சொற்பமாக கூட இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. வல்லவா கண்மணி நாயன் சல வாழ்க்கையுடைய பிரச்சார யுக்தியின் காரணமாக இந்த நடமாடுகிற மூவரில் ஒருவர் இஸ்லாத்திற்கு இணைந்தவராக இருக்கிறார் என்ற பெருமையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பான பெருமக்களே அத்தகைய மன்னிப்பு மனப்பான்மை நம்மளிடத்தில் வர வேண்டும். நம்முடைய தொழிலகங்களிலையும் நம்முடைய நிறுவனங்களிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய ஊர்களிலையும் மன்னிப்பு மனப்பான்மை நம்மிடத்தில் வருமானால் இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை பஞ்சம் இருக்காது. அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆற்றல் புரிவானாக மாதிரி சிந்தித்திருந்தார்கள்.